உபனிஷத் வாக்கியங்களை கேட்டு மனனம் பண்ணி தியானம் பண்றதுனால நமக்கு வரக்கூடியதான ஒரு சொரூபம், ஆத்மஸ்வரூபம். நான் இன்னமா இருக்கேன், நீதான் என்னுடைய உண்மையான உருவம் அப்படின்னு தெரிந்து கொண்டு அதிலேயே மூழ்கி அந்த சொரூபத்திலேயே இருக்கிறது ஞான நிலையிலிருந்து. அந்த நிலை ஜீவன உயிரோடு இருக்கும் பொழுதே வரும். அதான் விசேஷம். மற்ற மதங்கள்ல இந்த லோகத்துல இருந்து பரலோகத்துக்கு போய் அங்கே அனுபவிக்கிறதுன்னு உண்டு. ஆனா இங்க அத்வைத மதத்துல அந்த அனுபவமானது இப்பொழுதே இந்த சரீரத்திலேயே உங்களுக்கு வரலாம், வரும். அதுக்கு தகுந்ததான முயற்சி நீங்க பண்ணணும். இந்நிலைய அடைந்தவன் இந்த சரீரத்துல நான் எனக்கூடியதான எண்ணம் இல்லாம இருக்கான். இதுவரைக்கும் சரீரத்தை நான் நினைச்சுட்டு தான் இருந்தோம். சரீரத்தோட சேர்ந்ததான கவலைகள்லாம் நமக்கு வந்தது. சரீரம் யாராருக்கு சேர்ந்ததோ அதுக்கு சம்பந்தப்பட்டவர்களுடைய கவலைகள்லாம் நமக்கு வந்தாச்சு. குழந்த பிறகு அம்மா அப்பா அண்ணன் தம்பி அக்கா தங்க இவையெல்லாம். அதுக்கப்புறம் கல்யாணம் ஆனதுல ஆட்டுக்காரி ஆட்டுக்காரர் அவர்களுடைய பந்துக்கள் சம்பந்திகள். அதற்கு பிறகு நம்ம குழந்தைகள், குழந்தைகளுக்கு வேண்டியதான பந்துக்கள். இப்படி அவளுக்கு எந்த துன்பம் வந்தாலும் இன்பம் வந்தாலும் அதுவும் நம்மளை தாக்கிறது. இப்படி இந்த சரீரத்துல என்னென்ன வந்ததோ இவைகள்லாம் சேர்ந்து இந்த சூழ்நிலைகள் நடுவுல இவன் கண்டிருக்கான். எந்த இடத்துல எந்த ஒரு சின்ன தகராறு வந்தாலும் இவன் மனசை பாதிக்கிறது. இப்படி இருக்கக்கூடியதான இவன் இந்த சரீரத்தை மறந்ததுன்னு எல்லாம் ஒரு தரம் போயிடும். அது எப்படி போகும் அப்படின்னு கேட்டா, நீங்க தூங்குறேன், தூங்கும் பொழுது ஏதாவது தோன்றதா? முடிச்சுட்டு இருக்கும் பொழுது நான் தான் இந்த சரீரத்துல என்ன தோன்றது? ஆனா தூங்கினதுமே இந்த சரீரத்துல இருக்கக்கூடியதான சம்பந்தம் நமக்கு விட்டு போச்சு, நான் எனக்கூடியதான எண்ணம் விட்டு போச்சு. அதற்கு பிறகு நமக்கு வரக்கூடியதான எத்தனை கவலைகள் தொல்லைகள் ஏதாவது ஒன்னாவது சுவப்னத்துல தூக்கத்துல நமக்கு வருதா? இல்ல, முடிச்சுடுதுமே சேர்ந்து வந்துருதுங்க. விட்டு எங்கேயும் போக சரியா இருக்கு. முடிச்சுடுதுமே நான் எனக்கூடியதான எண்ணம் வந்ததுமே அத்தனையும் வந்தாச்சு. இந்த நான் எனக்கூடியதான எண்ணம் சரீரத்துல வராத நிலை இருக்கு பத்தில, அந்த நிலைக்கு ஜீவன் முக்த நிலை இருந்தது. அந்த ஜீவன் முக்த நிலையில இருக்கிறவன் அவன் என்ன பண்றான், அர்ஜுனன் கேட்டான். சமாதியிலிருந்து இறங்கி வந்தவன் அவன் எப்படி இருப்பான்? அவனுடைய ஒரு நிலையானது சொல்றதுக்காக சில ஸ்லோகங்களை ஆச்சாரியால் எழுதுற. அதுல முக்கியமா இப்ப இன்னைக்கு பார்க்கறது கதா வித்யானாத்யாசைஹி சுகந்தை சத்புஷ்பை குவசிதபி தலைவேவ விமலைஹி பிரபு வந்தேவஸ்ய பிரமுதிகமநாசனதிபர முனிர்நத்யாமோஹம் பஜதி குருதீட்சாட்சததமா. ஆறாவது ஸ்லோகம். அவர் என்ன பண்ற, ஜனங்கள் நாலு பேர் இருந்தா அவளுக்கு நடுவுல அப்படியே இருந்துட்டு இருக்க, அவ போன போக்கில் போயிட்டு இருக்க. ஆனா தெரிந்து கொண்டே நான் மறுபடியும் இந்த சம்சாரத்துல ஈடுபடப்படாது, மறுபடியும் அதோட அட்டாச் ஆனா அந்த துன்பங்கள்லாம் நமக்கு வந்துடும் தெரியும் அவருக்கு. அதோட அதை நம்மளை இன்பப்படுத்தாம பார்த்துட்டு இருக்க. இப்ப வெயில நடக்கிறேன் தெரியும், வெயில நடந்தா கார் சொல்லணும்னு தெரியும். அதே போலிய ரோட்ல நடந்தா முள்ளு இல்ல குத்தும்னு தெரியும். என்ன பண்ற, செருப்பு போட்டுக்கிறடா இல்லையா, செருப்பு போட்டுன்ற பிறகு நமக்கு இதெல்லாம் தெரியலையோ, அது நடக்காம இருக்கடா நடக்கிறேன். ஆனாலும் அந்த துன்புறுத்தல் நமக்கு இல்லை. அதே போல வெயில்ல போனடா ஏன்னா உடம்பெல்லாம் வேர்த்து போட்டோம், அதுக்காக என்ன பண்ற, கொடையை பிடிச்சுன்னு போறேன், அந்த உஷ்ணமாக நேரம் விழாம இருக்க கொஞ்சம் தாங்கணும். அதே மாதிரியே இவர் என்ன பண்ணிட்டு இருக்க, உலகத்திலயும் நாம இருக்கலாம், எத்தனை நாள் இந்த சரீரம் மட்டும் அத்தனை நாள் உலகத்துல இருக்கலாம், நம்ம எங்கேயும் ஓட முடியாது. மெட்ராஸ் வந்து காசிக்கு வேணா போதாம், காசில இருந்து ஹிமாலயத்துக்கு போதாம், அங்கெல்லாம் போனேன்னா இது வேற போற அடிஷனலா வேணும், இது போறாது அது வேற அடிஷனலா வேணும். அப்ப என்ன ஆயிடுதுன்னு, அங்க இருந்தாலும் இங்க இருந்தாலும் ஒண்ணுதான், இருந்த போதிலும் நாம் எங்க இருந்தாலும் அங்க இருக்கக்கூடியதான அந்த துன்பங்கள் நம்மள ஹிம்சப்படுத்தப்படாது. இந்த துன்பங்கள்லாம் நம்மள சரீரம் வழியாகத்தான் தாக்கிறது. எப்படி உங்களுக்கு இன்பமா துன்பமா வருது, இந்த சரீரம் வழியா. அறிவு வருது கண்ண காது மூக்கு நாக்கு இவைகள் வழியாக, அந்த அறிவு உங்க மனசை தாக்கிறது. இப்படி அழித்து பார்த்தியா, அது ஏன் ஆச்சுன்னு கவனிக்கிறது, அழித்து பார்த்தியா நான் என்ன பாபம் பண்ணினேனோ இது ஏன் நினைக்கணும், நான் பாபம் பண்ணினேனா ஏன் இப்படி ஆச்சு, இதை நினைக்க பிரயோஜனம் இல்லை, இதனால என்ன நடக்கணும் பாக்கணும். அதனால அந்த ஜீவன் முக்தனா இருக்கிறவன் என்ன நினைக்கிறான், மறுபடியும் இந்த தொல்லைகள்லயும் இந்த சம்சாரத்திலையும் விழப்படாது, நம்ம விடாம வெறும்னா சும்மா இருக்க முடியுமா. உயிரோடு நகி கத்தி கணபதி ஆச்சாரம் மாத்திர ஒரு செயலும் செய்யாமல் இருக்க முடியாது. ஏதாவது ஒன்னு பண்ணணும், எதை பண்றதுன்னு, எதை பண்ணி நான் இந்த உயர்ந்ததான நிலையை அடைஞ்சனோ அதையே பண்ணுறேன். எதை பண்ணினதுனால இந்த நிலை அடைஞ்சது, அந்த பகவத் தியானத்தினால, அந்த குரு அனுகிரகத்தினால மறுபடியும் அதை பண்ணுவோமே. என்ன பண்ணினேன், கதாத்து தியானாபியாசை தியானம் பண்றது. சரதா சர்வகாந்த பகவானுடைய சொலோபத்தை முக்கா விக்ரம ஹேம நீங்க தவள காயம் கைத்து தாங்கி அப்படின்னு இந்த காயத்ரி மந்திரத்தை எத்தனையோ தரம் சொல்லிட்டு இருந்தா அந்த காய் அருணா கிரண காலை ரஞ்சிகாச அவகாச இது ஒரு தியானம். அந்த தியானத்தை பண்ணிட்டு சரதா சரதம் அதுலயே ரசிச்சுட்டு இருக்க. வெளி உலகத்தை பார்த்தா தானே எனக்கு சுகமோ துன்பமோ இன்பமோ துன்பமோ என்ன வந்து என்ன காட்டுறது, என்னதான் வீட்டுக்குள்ள இருந்தவாறுனாலும் அவளுக்கு வரக்கூடியதான கஷ்டம் நம்மளுக்கு வரதா இல்லையா. ஆகையா சர்வதாசரும் நான் இன்ட்ரோவர்ட்டாவே இருப்பேன், உள்ளூரி அந்தமுகசமாராத்யா இதயத்துக்குள்ள அந்த பரம்பொருளையே பார்த்து கொண்டு இருப்பேன். ஆனா அப்படி இருக்கிறது இல்ல, நம்ம டிவி பாக்குறோம், டெலிபோன் அட்டன் பண்றோம், வேற ஏதாவது பண்ணிட்டு இருக்கோம், அதனாலயும் மறுபடியும் நமக்கு துன்பம் வந்து சேர்றது. யாராவது ஒரு வார்த்தை சொல்றா மனசுக்கு கலக்கம் உண்டாகுது, மறந்து போகணும்னு எதை நினைக்கிறோமோ மறுபடியும் அது ஞாபகம் வரும். இது ஞாபகம் வராம இருக்கிறதுக்கு வழி என்ன, கதாதி தியானாபியாசை தியானம் பண்ணிட்டேன். பகவானுடைய தியானத்தை பண்ணுங்க, பகவானுடைய போட்டோ என்ன வச்சிருந்தோ அதை தியானம் பண்ணுதோ, அது தியானம் பண்ணினா நிக்க மாட்டேங்கிறது சார் மனசுன்னு. மனசு நின்னாதான் தியானம் வரும், தியானம் பண்ணினாதான் மனசு நிற்கும். இது என்ன, இது பைத்தியம் தெரிஞ்சாதான் கல்யாணம் ஆகும், கல்யாணம் ஆனாதான் பைத்தியம் தெரியும், நடக்கிற காரியமா அது. அப்ப என்ன பண்ணணும், தியானத்துக்காக முயற்சி பண்ணணும், மனசை நிறுத்தறதுக்கு முயற்சி பண்றதுதான் தியானத்தினுடைய முயற்சி. தியானம் பண்ணுவோம் தியானம் பண்ணுவோம் நினைச்சு அப்பொருளையே நினைச்சுட்டு இருந்தேன், மனசு தானா நிக்க. இந்த மனசு தேவது அது என்ன இது என்ன இது என்ன காலம் எதனையோ நினைக்கிறது. அந்த பல நினைப்புகள் இருக்கும் பொழுது அதை ஓரிடத்துல சேர்க்க வைக்கிறது பார்த்தல, அதுதான் தியானம். இப்படி மனசை தியானத்துக்காக முயற்சி பண்ணி கொண்டே அதான் தியானின்னு சொல்ல, தியானாபியாசின்னு சொல்ல. என்னதான் தேர்ச்சி பெற்றவராக இருந்த போதிலும் மனசுல கவலை வந்தா தியானம் நிக்காது. எவ்வளவு பிரிவேதா இருந்தாலும் சரி, அந்த தியானமானது நிக்கிறதுன்னா அதுக்கு கொஞ்சம் அபியாசம் பண்ணித்தான் ஆகணும். கதாச்சித் கதா தியானாபியாசை. என் நேரம் தியானம் பண்ற சார் கண்ணை மூணு நிக்கிறா அது ஞாபகம் வர மாட்டேங்குது, வேற ஏதோ ஞாபகம் வருதுமா. பிள்ளையார தியானம் பண்ணாருக்கா அனுமார் வர, அனுமார் வந்தா வட ஞாபகம் வருது. இப்படின்னா போயிருந்திருக்க. அப்ப தியானம்ங்கிறது எப்பொழுதுமே நமக்கு கிடைக்க மாட்டேங்கிறது. எந்த முயற்சி பண்ணினாலும் மனசுல தொந்தளிப்பு இருந்துட்டே இருக்கு. அதுக்கு என்ன பண்றது? அதுக்கு அடுத்து பூஜை பண்றது சபரியான்னா பூஜான்னு அர்த்தம். சபரியாம் பகவானுக்கு பூஜை பண்றோம். துளசி எடுத்துங்க துளசி தாமலத்தே அப்படின்னு மகாவிஷ்ணுக்கு அந்த பாதங்கள்ல ஒவ்வொரு விஸ்வசனமா விஷ்ணு வேணுமா பட்டத்தாராயமா அப்படின்னு பூஜை பண்ணுங்க. இந்த பூஜை பண்றதுனால ரொம்ப விசேஷம் உண்டு. பூஜை என்ன பண்றது? நம்ம மனச பகவானிடத்துல சேர்க்கிறது. பூஜை பண்றது ஏதோ கிரிக்கெட் பால் வீசுறா போல வீசப்படாது குற்றத்தை. அதே போலயே அதுல வந்து ரொம்ப சந்தேகமும் காட்டப்படாது. சில பேர் நம்மள பிரார்த்தனா பண்ணணும்னு வேண்டிட்டு என்ன பண்றது? ஒரு நாலே நாலு சாமந்தி புஷ்பம் கொண்டு வந்தான், அதெல்லாம் பிச்சுத்தான். ஒவ்வொரு இதெல்லாம் இருந்து விஸ்வசனம் கொடுத்து யார் உங்களை பூஜை பண்ண சொன்னா? யாராவது இப்படி சொன்னாலா? யாராவது சொல்லவே இல்லையா? நீங்களா நமக்கு நீங்களா பண்றது? அச்சரித்தனால பண்ணுங்க இல்ல மனசனால தங்க புஷ்பம் பண்ணினா போல நினைச்சு பூஜை பண்ணுங்க. உங்களுக்கு பூஜை பண்ணணும் புஷ்பம் வேணும்னு யாராவது பகவான் கேட்டாரா? இல்லையே. தங்க புஷ்பம் தட்டுல இருக்கா போல மனசுல நினைச்சு பகவானுக்கு அர்ப்பணம் பண்ணுங்க. அது பண்றது இல்ல. சாமந்தி புஷ்பம் தானே அதை உருத்துட்டு இல்ல ரோஜா புஷ்பங்களை கொண்டு உருத்து ஒவ்வொரு இலையை பார்த்து ரெண்டு வரப்படாதான். ஒவ்வொருத்தரும் இதுலதான் கண்டது கேட்டவரும் இருபதுல கண்டல்ல. இப்படி பண்றாரு. அதான் புஷ்பி கட்டி தைகி சபரியாம் அம்பாளுடைய பூஜை எப்படி பண்றான்? கட்டி தைகி மலர்ந்த புஷ்பங்கள் மொட்டால பண்றாரு. அது எப்படி பண்றனா மலர்ந்த புஷ்பங்கள். நீ கட்டி தைகி இது என்ன கண்டது? பூஜான்னா என்ன? என்ன நம்ம மனச பகவானிடத்துல சேர்க்கக்கூடியதான உபாயம். பகவானிடத்துல சேரலை நம்ம மனசு, அதனாலதான் கொண்டடிக்கிறது. வாழ்க்கையில வரக்கூடியதான சூழ்நிலைகளை கண்டு மனசானது தத்தளிக்கிறது. நான் என்னமோ நினைச்சேன் என்னமோ ஆறது உங்க கையில இல்ல, சந்தர்ப்பங்கள் உங்க கையில இல்ல. வரும் பொழுது நமக்கு தாங்க முடியல. ஏன் எனக்கு மட்டும் இப்படி ஆச்சு அப்படிங்கிறோம். உங்களுக்கு மட்டுமா ஏமாச்சு? ஏதோ ஜென்மாவில நடந்ததான காரியத்தினுடைய விளைவு இப்ப வருது. அது வரும்பொழுது நமக்கு மட்டும் கோபம் வருது, காபம் வருது. வேண்டாம். மனசு என்ன சொல்றது? இந்த மனசை பகவானுக்கு அர்ப்பணம் பண்ணணும். மனசு எங்க இருக்கு சாருங்களா? எக்ஸ்ரே இடம்னா மனசு இருக்கிற இடம் தெரியல. ஸ்கேன் பண்ணணும்னா தெரியல. மனசு எங்க இருக்கு? சாஸ்திரத்தை போய் கேட்கணும். மனசுங்கிறது கண்ண காது மூக்கு நாக்கு மாதிரி ஒரு பொருளா? அது இருக்குமையான அதை கட் பண்ணி பகவான் கொடுத்துடலாம். அப்படி இல்லையே. அது மனசு ஏதோ ஒரு சாதனம் ஒரு கருவி இருக்கு. அந்த கருவியானதான் யோஜனை பண்றது. ஆசைப்படுறதோ வெட்டப்படுறதோ பயப்படுறதோ இப்படி எப்படி என்று கருதுறதோ எல்லாமே மனசுனாலதான் நடக்குது. காமத்தங்கல்போ சிகிச்சா அர்ப்பணம் பண்ணும். நீங்க மனசு எப்படி இருந்தா பகவானுக்கு பிடிக்கும்? கல்லாட்டம் இருந்தா நம்ம அப்படித்தான் இருக்கு. கல்லஞ்சிக்காரன்னு சொல்றாடே எல்லோரும் அப்படித்தானே இருக்கு. அந்த மனசை எப்படி பண்ணணும்? நீங்க சீதை குசுமை மலர்ந்த புஷ்பம் மாதிரி பண்ணி பண்ணும். அந்த மலர்ந்த புஷ்பம் மாதிரி நீங்க பண்ணினால் பகவான் அங்க வந்து உட்கார்வார். அந்த மனசு ஆகையால் என்ன பண்றது, இந்த மனசை அர்ப்பணம் பண்றதுக்கு பதிலாக மனசை என்னால கொடுக்க முடியல, ஆகையால் மனசுக்கு பிரதீகமாக மனசுக்கு பதிலாக அஸ் எ சப்ஸ்டிட்யூட் ஃபார் யுவர் மைண்ட் என்ன பண்றா, ஒரு புஷ்பத்தை, அதனால புஷ்பத்தை இப்படி போடுறது இல்ல, புஷ்பத்தை கொண்டு வந்து இதயத்துக்கிட்ட கொண்டு வந்து அப்புறம் போடுறோம், பகவானுக்கு பூஜை எப்படி பண்றோம், இதை எப்படி கொண்டு வந்து இப்படி போடுறோம், நமஹா எனது இல்லை எனது இல்லை, உமக்கு நமஸ்காரம், இந்த மனசு எனது இல்லை அப்படின்னு பகவானுக்கு போடுறோம். ஒவ்வொரு தரமும் நீங்க புஷ்பம் போடும்போது எந்த எண்ணத்துல போடணும், இந்த மனசு இருக்கே என்ன துன்புறுத்து இருக்கே எவ்வளவு நிறுத்தினாலும் நிற்க மாட்டேங்கிறது, பொங்கலிச்சிருந்திருக்கே இந்த மனத்தை நான் உங்களுக்கு புஷ்பம் மாதிரி மென்மையாக பண்ணி உங்களுக்கு போடுறேன் அப்படின்னு பகவான் இடத்துல போடணும். பகவானுக்கு எப்படி கட்டிதை மலர்ந்த புஷ்பம், புஷ்பம் எப்படி மலரும், எப்பொழுது மலரும், அது நன்னா பழுத்த பிறகு அந்த புஷ்பமா இருக்கக்கூடியது மொட்டா இருந்தா பிரயோஜனம் இல்ல, மொட்டு மலர்றதுக்கு ரெண்டு நாள் ஆகும், மலரும் பொழுது ரொம்ப அழகா இருக்கும். அதே போல மலர்ந்ததான ஒரு புஷ்பம் எல்லா பேசலையும் நன்னா இருக்கும், அப்படிப்பட்டதான அந்த மனசு மலர்ந்திருக்கு அப்படின்னு காட்டுவதற்காக மலர்ந்த புஷ்பத்தை போடுற கதாபி. அது எப்படி இருக்கணும், சுகந்தைகி. இந்த சில பேர் புஷ்பம் போடுவா அதுல வாசனையே இருக்க காட்டு மல்லி போய் கடக்கிறது பாத்தியல, ஆனா அந்த புஷ்பம் எப்படி இருக்கணும், சுகந்தைகி நல்ல வாசனையோட இருக்கணும். பிளாஸ்டிக் புஷ்பத்தோட பூஜை பண்ணாருங்க, ரொம்ப அழகா அலங்காரம் பண்ணுவா, பெரிய மண்டபம் எல்லாம் பிளாஸ்டிக் புஷ்பம், ஒரு புஷ்பம் ஒரு ஈ அதுல வந்து உட்காராது, அது வந்து உங்க மூக்கல தான் உட்காரும், பூஜை பண்ண விடாம சிவகாரம் என்ன பண்றதுன்னா, ஏன் நீங்க பண்ணினது பிளாஸ்டிக் புஷ்பம், பகவானுக்கு அலங்காரம் பண்ணிக்க தெரியாத, பூஜை பூஜை ரூம அலங்காரம் பண்றேன், லைட் எல்லாம் போடுறேன், அது ஆனாய் ஆப்பாய் அப்பப்போ வர்றது ரொம்ப நன்னா தான் இருக்கு, ஆனா என்ன புஷ்பமே இல்லை. அப்படியும் புஷ்பம் இருந்தா வாசனையோட இருக்கணும், சுகந்தை. அந்த புஷ்பம் வந்து நல்ல மனத்தோட இருக்கணும், ஏன் மனசுல எண்ணங்கள் மனம், அந்த மனமானது அது நல்லதா இருக்கணும். அது பகவான பூஜை பண்ணும் பொழுது எப்படி மனோமே சிவ சங்கல்பமஸ்து, தினந்தோறும் பூஜை பண்றோம், சிவ சங்கல்பமஸ்து, நல்ல எண்ணங்கள் உண்டாகட்டும், நல்ல எண்ணங்கள் உண்டாகட்டும். அதே போல புஷ்பமானது எப்படி இருக்கணும், நல்லதான ஒரு விஷயத்தை நமக்கு காட்டணும், நல்ல வாசனையோட இருந்ததுன்னா உங்க மனசு நிஜமாகவே நல்லா இருக்கு. நம்ம நாட்டுல ஸ்திரீகளுக்கு தலையில புஷ்பம் வச்சுக்கணும்னு சொன்னா, புஷ்பத்தை வச்சுக்கணும், சம்பகாக கௌசந்திக சம்பகம் அசோகம் புன்னாகம், இப்படிப்பட்டதான புஷ்பங்கள் தான் இருக்கே இது தலையில வச்சுக்கணும்னு சொல்ற, எதற்காக, நல்ல எண்ணம் இருக்கு. ஒரு பெண் இருந்தா அந்த பெண்ணுக்கு நல்ல எண்ணம் இருந்தா வீடு சத்தியமா இருக்கு, கோபம் வரப்படாது, கோபம் வரப்படாது, சாந்தமா இருக்கணும், மேலும் மேலும் பக்தி வரணும். அதுக்கெல்லாம் எதனால வரும், புஷ்பத்தினால வரும். இன்னைக்கு அதை வச்சு இந்த பிளவர் தெரபி அப்படின்னு கோர்ஸ் நடத்தி ஒரு மாசத்துக்கு 4000 ரூபாய் கோர்ஸ், எதனால நமக்கு தெரிஞ்ச விட்டையத்தான் சொல்லுங்க, ஒவ்வொரு புஷ்பத்துக்கும் என்னென்ன விகாரம் உண்டு அப்படி நம்ம பழைய நாள்லயே சொன்னோம், என்னென்ன புஷ்பத்துக்கு என்னென்ன பவர் உண்டு. ஆகையால் தான் சில சில புஷ்பங்கள் சில தெய்வத்துகளுக்கு, அம்பாளுக்கு அரளி புஷ்பம் போடுங்கோ அப்படிங்கிறேன், அதே போல மகாவிஷ்ணுக்கு துளசி புஷ்பத்தை கொடுங்கோ, பாரிஜாத புஷ்பத்தை கொடுங்கோ, பரமேஸ்வரனுக்கு சுப புஷ்பத்தை கொடுங்கோ. ஒவ்வொரு புஷ்பமும் ஒருத்தருக்கு போடுறா இல்லையா, அந்தந்த புஷ்பத்துக்கும் அந்தந்த குணத்துக்கும் வித்தியாசம் இருக்கு. இந்தந்த புஷ்பம் அந்தந்த தெய்வத்துக்கு நீங்க கொடுங்கன்னு சொன்னா பில்ல கொடுங்கோன்னு ஒரு கடவுள், ஒரு புஷ்பம் வேணா வெறும் பில்ல கொடுங்க, அவருக்கு ரொம்ப இஷ்டமா, ஏன்னா யானைக்கு பில்லு இஷ்டம் தான், அதுக்கு இதுக்கு சம்பந்தம் இல்ல. ஆனா அப்படி இல்ல, பில்லானது காஞ்சாலும் உபயோகப்படும். அதே போல மனசு ராகத்தோட இருக்கும் பொழுதும் அது உபயோகப்படும், மனசு காஞ்சு போனாலும் அதுக்கு வேதாந்தத்துக்கு பகவான் உபயோகப்படுத்துற. ஆகையால் கணபதிக்கு பில்ல போடுறதுதான், ஒவ்வொரு விவகாரத்தையும் தனித்தனியாக பிரயோஜனம் இருக்கு. நம்ம கண்டுபிடிக்கிறது இல்ல, வேதத்தை வாசிக்கிறது இல்ல, பெரியவர்கிட்ட போய் நம்ம தெரிஞ்சுக்கிறது இல்ல, அவ்வளவுதான். எல்லாத்துக்கும் வேதத்தை அச்சியாச்சு. அதனால பூஜை பண்ண மாட்டேன். அடுத்த நாள் எடுக்கிறப்ப இவன் கையை கீழிட்டு ஞாபகம் தாழம்பூ மகாலட்சுமிக்கு வரலட்சுமி பூஜை அவசியம் வேணும்னு சொல்றோம். மற்ற நாள்ல தாழம்பூ சிவனுக்கு பண்றது இல்ல. ஏன் பார்க்கணும், ஒவ்வொன்றுக்கும் ஒரு பிரயோஜனம் இருக்கு. தாழம்பூ அப்படிங்கறது என்ன பண்றது, அது மனசுல ஆசைய உண்டு பண்றது. சிவன் எல்லா ஆசையும் அறுக்கிறவர், அவருக்கு அது இருக்க கூடாது. வரலட்சுமிக்கு என்ன பண்றீர்கள், ஆசை இருந்தாதான் உங்களுக்கு வேலை செய்ய முடியும். கர்ம கரோதி, அது வேணும் இது வேணும், நம்ம சோஃபா வேணும், பெரிய டிவி வேணும், அது வேணும் இது வேணும் நினைச்சா அப்ப அதுக்காக சிரமப்பட்டு உழைக்கிறார். உழைச்சா காசு வருது, காசு வருது பண்ணிக்கிறார். வரலட்சுமிக்கு அங்க போகுது பண்ண சொல்றோம், மற்றவர்களுக்கு அதை பண்ண சொல்ற. வெள்ள புஷ்பங்களாக போடுங்க சரஸ்வதி மாதா. இதெல்லாம் ஏன் சொல்றது, அந்தந்த தெய்வத்துக்கு என்னென்ன பலனை தாங்கள் எதிர்பார்க்கிறீர்களோ அதுக்கு தகுந்த போல சுகந்தைஹி சத்புஷ்பைஹி பதிதபை தளைவே வனிமலைஹி. இது சில சமயத்தில் என்ன பண்றாரா, தளைவேவ விமலைஹி புஷ்பமே வேண்டாம், தளைவேவ தெய்வ தளங்கள்லாம். அதே போலயே துளசி தளங்கள்னால், துளசி தளம் தளங்கள்னால பகவானுடைய பாதங்கள்ல நீங்க பூஜை பண்ணீங்கன்னா மனசு ஆனந்தமான நிலையில் அடையும். வில்வதன் ஏகஞ்ச வில்வம் சலிலஞ்ச கிஞ்சிது சமர்ப்பிதம் சங்கரமூர்த்தி பத்யா. ஒரு மூணு இதழோட இருக்கக்கூடியதான வில்வத்தை பத்திரமா பரமேஸ்வரனுடைய தலையில ஒரு உதிரின் ஜலத்தை விட்டு வில்வத்தை போட்டால் ஒரு கோடி வம்சங்கள் அப்படி சிவலோகத்துக்கு போறாங்க. அப்படி அந்த பக்தியோடு நீங்க பண்ணிடுறதான செயல் அவ்வளவு வசதியான ஒரு நிலையை கொடுக்கிறது அப்படின்னு. அதனால தலைரேவ விமலை, இது வேணும் அது வேணும் சொல்லவே இல்லை. இந்த மனசுனாலேயே அழகான பரமேஸ்வரனுக்கு வெளியில தலம் பண்ணிக்கலாமோ இல்ல வில்வ தலங்கள் நம்மளால முடியும். இன்னும் சாத்திரம் தங்கத்தினால பண்ணிக்கோ, ஆனா தங்கத்தினால போட்டு அடுத்த நாள் கூட்டத்தோட போயிடுதுன்னு அழாதிக்கோ. அதுல சில பேர் இப்படி அப்படி நாளே நான் தலம் பண்ணிருக்கேன் அதை போட்டேன் அடுத்த நாள் குப்பத்தோட போயிடுது ஓன்னு அழாதிக்கிட்டான். ஆனா விவகாரம் என்னன்னா மனசுனால பண்ணி போடுங்க. இப்படி மனசுனால பகவானுக்கு வில்வதளங்களோட போட்டேன், தங்க வில்வதளங்களோட போட்டேன், நல்ல வாசனையோட தளம் மனசுக்கு பூஜை பண்ணுங்க. இது பண்றாங்க. ஏன் பகவான் எப்படி சொல்லிருக்க, பத்திரம் புட்டம் பரம் தோயம் யோமே பக்தியா பிரயத்ததி. பக்தியா பிரயத்து வெறும் இலையா இருக்கட்டும், வெறும் குப்பமா இருக்கட்டும், வெறும் ஜலமா இருக்கட்டும், வேற ஒண்ணும் இல்ல. ஒரு தேங்காய் நிவேதனம் பண்ணி அந்த தேங்காய் ஜலத்தை நைவேத்தியம் பண்ணணும். அதுவும் இல்லையா எல்லாம் பிருதியாத்மனே கந்தங்கள் ஒன்றாம் ஜலம் பஞ்ச பூஜைன்னு பேர் இருக்கு. தூபம் தீபம் நைவேத்தியம் எதுவும் அங்க கிடையாது. உங்களுக்கு நைவேத்தியம் அப்புறம் பண்ணிட்டு சாப்பிடுவேன், நான் இல்லையே சொல்லல. பகவானுக்கு நைவேத்தியம் ஒரு டிராப் வாட்டர் தான், ஆனாலும் பகவானுக்கு அவ்வளவு சந்தோஷம். எப்படி நீங்க பக்தியு பர்வதம் அஸ்நாதி பிரயதாத்மனா, நீங்க பக்தியோட கொடுக்கணுங்கிறத அவசியம் நாங்க வாங்கி கொடுத்துறோம். அப்ப என்ன பக்தியோட நீங்க கொடுக்கறது, அந்த பக்தியோட பூஜை பண்றாரு இவர். எப்படி பண்ணி தலைதேவ விமலைஹி சுத்தமான தளங்கள், இதை குப்பத்துக்கு இகட்டி கைஹின்னு போட்டா மலர்ந்த குப்பங்களோட மொட்டா இருக்கிறது பூஜை பண்ண வேண்டாம். தலங்கள்ல பூச்சி இல்லாம பாக்கணும். இந்த வில்வ தலங்களோ அல்லது துளசி தலங்களோ அதுல பூச்சியவைகள்லாம் இருக்கக்கூடாது. அதையெல்லாம் எடுத்து சுத்தப்படுத்திட்டு தவனம் மருவம் இவைகள்லாம் நல்லா நீட்ட பார்த்து ஆஞ்சு குத்தாம அது பக்தமா போடுறது பகவானுக்கு ரொம்ப சந்தோஷம்.
தலைதேவ விமலை
சபரியாம் பகவானுக்கு அப்படி தொண்டு பண்ணி பூஜை பண்றது, பகவானுக்கு தொண்டு பண்றது, பகவானுக்காக கொண்டு வந்து அவைகள்லாம் எடுத்து குடும்பத்தை கொடுத்து பகவானுக்கு தூபத்தை கெடுத்து தீபத்தை காமிச்சு நைவேத்தியத்தை பண்ணி இதெல்லாம் எப்படி நகமா ஒரு பக்தன் அந்த கொடுக்கற காலத்துல உங்களுக்கு தானா தெரியும். சில பேர் பூஜை பண்ணினா பண்றதை பார்த்துட்டே இருக்கலாம், அவ்வளவு அழகா நகமாகவே பகவான் அங்க இருக்கா போலையும் அவளுக்கு கொடுத்தா போல அந்த நைவேத்தியம் பண்ணும் பொழுது சின்ன குழந்தைக்கு வாயில வைக்கிறா போல பண்ணுவான். இப்படி பண்ணினா நகமாவே அந்த பக்தி வளரும். இந்த பூஜையினால என்ன சார் பிரயோஜனம், எதற்காக பூஜை பண்ண? பிரமுகித மனா மனசுல மூலம் சந்தோஷம், மனசுக்கு சந்தோஷம் வரணும், அப்பதான் தியானம் நிற்கும். தியானத்துக்கு மனசு சந்தோஷத்தால இல்லை, மன சந்தோஷத்துக்கு வழிதான் பூஜை பண்ணணும். பிரமுகித மனா அது ஒண்ணு. ரெண்டாவது சன்னதி பரஹா இணையத்தோட நானும் பூஜை பண்ணிட்டு இருக்கேன் பாருங்கன்னு அப்படின்னு ஆயிரம் பேரை கூப்பிடுறது இல்ல. சன்னதி பரஹா இணையத்தோட இருக்கும் பகவான் ரொம்ப பெரியவர், அவருக்கு நம்ம பூஜை பண்ணிட்டு இருக்கோம். அந்த பூஜை பண்ணக்கூடியதான பாக்கியம் இந்த ஜென்மாவில நமக்கு கிடைச்சிருக்கு, அதுவும் அவர் தானே கொடுக்க. அவன் அருளால் அவன் தாழ் வணங்கி அவரால் தானே பண்ண முடியும். இந்த ஜென்மாவில நமக்கு பண்ணக்கூடியதான சூழ்நிலையை கொடுத்தாரு, பண்ணக்கூடியதான புத்தியை கொடுத்தாரு, அப்படியே நினைச்சிருந்து அந்த வழியாக அதை பூஜை பண்ணி சன்னதிபரா இப்படியே காலம் கடந்து வச்சோம். முனந்த வியாமோகம் பஜதி குரு தீட்சதமஹ இப்படிப்பட்டிருக்கக்கூடியதான் இந்த ஜீவன்முத்தன் வியாமோகம் பஜதி இந்த கவலைக்கு இடமாறதில்லை, இடத்தை கொடுக்கறதில்லை. மோகம் இது ஏன் ஆச்சு, அது ஏன் ஆச்சு, ஏன் இப்படி ஆச்சு, வியாமோகமே வேண்டாமே, எல்லாம் நல்லதாகவே நினைக்கிறேன். வியாமோகம் பஜதி இப்படி ஜீவன் முக்தனா இருக்கிறோம், வியாமோகத்தை அடைய மாட்டான், ஆகையால் நாமும் அடையப்படாது. நீ அடைய மாட்டான்னு சொன்னா நமக்கு என்ன, அதனால எனக்கு என்னன்னு கேட்கக்கூடாது. நீங்களும் வியாமோகத்தை அடைய முடியாது. நீங்க வியாமோகத்தை அடையப்படாதுன்னா என்ன சொல்லணும், தியானத்தை அபியாசம் பண்ணணும். தியானத்தை அபியாசம் பண்ண தெரியலையே, மனசு நிக்கலையே, அதுதானே ப்ராப்ளம். அப்ப அதுக்கு பூஜை பண்ணணும். பூஜை பண்ணணும்னா எப்படி பண்ணணும், எதனால பண்ணணும், புஷ்பங்கள்னால பூஜை பண்ணணும். புஷ்பங்கள் வளர்ந்ததா இருக்கணும், வாசன புஷ்பமா இருக்கணும். போனது ஃப்ரிட்ஜ்ல தள்ளிட்டான் ஒரு பத்து நாளுக்கு முன்னால், அதுக்கு எடுத்து போடுறான், அது பாதியானது அப்படியே அழுகி போயிடுது. அதுல இருக்கிற வாசனை இல்லாம வெறும் அழுகல் தான் அதுல இருக்கு. பில்வத்தை அப்படியே உள்ள போட்டோம்னா அது என்ன பத்து நாள் ஆனதுன்னு அது நாள் ஆரம்பிச்சிருக்கு. அதுக்கு தலையில போட்டார் எதற்கா, கொஞ்சம் பார்க்கணும் நிஜமாக இது இல்லைன்னா மனசுனால பண்ணுறா வேண்டாம்னு சொல்லலையே. ஆகியால் என்னன்னா ஒரு நாளும் முனி கவலையே படுவதில்லை. இந்த சம்சார சூழல ஏன் எப்படியாச்சு அப்படின்னா காரியகாரணங்கள் சேர்வதில்லை. குரு தீட்சாமா அந்த குரு சொன்னதான ஒரு தீட்சையினால குரு பக்தியினால சததமா அஞ்ஞானம் எல்லாம் போய்விட்டது. அத்தியானத்தினால்தான் நம்ம எல்லாமே நான் நினைச்சவன் அது என்ன இருக்கணும், இப்படி இருக்கணும், அப்படி இருக்கணும், அவ என்ன ஒத்தீன்னு சொல்லணும், இவா என்ன போட்டுறணும், இதெல்லாம் எதுனால அஜ்யானம். அந்த அஜ்யானம் எப்படி போச்சு, குரு அனுகிரகத்தினால போச்சு. ஆகையார் அந்த குரு பக்தியோட பகவானுடைய பக்தியோட பூஜை பண்ணிட்டு இப்படியே பொழுத போக்குறான். வேற யாரும் பேசுறதுக்கு இல்லையா பொழுது போகக்கூடியதான வழி. நாலு பேர் இருக்கும்பொழுது இஸ்லாம்களோட சேர்ந்து இருக்கலாம், படிக்கிறவர்களோட சேர்ந்து இருக்கணும், சத்சங்கத்தோட இருக்கணும். சத்சங்கமும் கிடைக்கலையா துசங்கத்தோட சேராதிகம். அப்ப எப்படி இருக்கணும், தியானம் பூஜை இவர்களோட பண்ணிட்டு இருக்காத்தியாசை சுகந்தை தற்பைமலை பிரபுவந்தேதி முனிர்னவ்யாமோகம் குரு பஜதி குரு தீட்சா சததமா அப்புறம் பூஜை பண்ணணும்னு யாருக்காவது சொன்னா யார பூஜை பண்றது? இது ஒரு பெரிய கவலை. என்னன்னா எங்காவது கொலை தெய்வம் காணணும், கொலை பண்ற தெய்வம் இல்லது கொலை தெய்வம். அவர் சொல்றதே பாருங்க கொலை தெய்வம். இந்த குல தெய்வம்ங்கிற ஒரு காந்து அதுக்கு பூஜை பண்ணாம இன்னொரு வட்டாருக்கு பூஜை பண்ணினா அவர் போதிச்சுப்பார், அந்த தெய்வத்தையே கொண்டு விடுவார். இது என்ன சார், யார் இப்படி என்ன அபிப்பிராயத்தை கலந்து விடுறான்னு தெரியல. ஆனா இது என்ன கான்செப்ட், என்ன தெய்வம்னா என்ன? எந்த தெய்வத்தையாவது வழிபடலாமா? எனக்கு இஷ்டமான தெய்வம் சிலது, ஏழுமலையான ரொம்ப இஷ்டம்னா யார் வேண்டாம்னா பண்ணுங்கள. ஏன் இஷ்டம்னு லட்டு ஏழுமலையா காஞ்ச முதல்ல என்ன ஞாபகம் வருதுன்னா லட்டு. அது பெரிய சைஸ், பெரிய கல்யாண உத்தவம் பண்ணிருந்தா அந்த லட்டுவை பார்த்துட்டே இருக்கலாம். அந்த டேஸ்ட் எதுக்கும் வராது சார். அதை பத்தியே அரை நிமிஷம் பேசலாமே தவிர அரை மணி இதை பத்தி நீங்க வரலாறுக்கெல்லாம் சொல்லுவாங்க. பகவான் பாக்கல, பகவான் என்ன அவர் ரெண்டு செகண்ட் தான் அங்கே போனா ஜரகண்டி, போன திரும்பினாலேயே ஜரகண்டிக்கிறோம். என்ன சுவாமி இப்படி கவலைப்பட்டிருக்கு, என்ன ஏது, யார பூஜை பண்ணணும், எப்படி பண்ணணும், எதற்காக பண்ணணும், யாரையாவது பண்ணலாமா, இப்படி எல்லாம் சந்தேகங்கள். ஒரு கவலையும் வேண்டாம். என் ஜீவன்முத்தன் முனிர்னவ்யாமோஹம் பஜதி குரு அம்பாள பூஜை. அம்பாள பூஜை மன்றதுன்னு இருக்க பார்த்தா இது ரொம்ப பல திறமைகள் புண்ணியம் பண்ணினாதான் கணக்கு. ஏன் சத்தியோ முக்தி தாயகம், முக்தி கிடைக்கும் நமக்கு வாழ்க்கையில வேண்டியதான எல்லா வளர்ந்து கேட்காம கிடைக்கும். அம்பாள சொல்லும் பொழுது அவ என்ன சொல்ற சாஸ்திரம், பயமில்லாத நிலையோ வாஞ்சிதாவது அதிக பலம் உங்களுக்கு வேணும்னாலோ அவை சரணாவேவ நிபுணம். அம்பாளுடைய பாதங்களே போடுமா, அந்த பாதங்கள்ல நீங்க புஷ்பம் புஷ்பம் எங்க போடணும், இதுவே பகவானுக்கு புஷ்பம் போடணும் எங்க போடணும்னா இவன் ரோஜா புஷ்பத்தை அப்படி பட்டன்ல சொல்லிக்கிறாமல அம்பாளுக்கு மேல அப்படி கொடுத்துட்ற. இது தலையில போடுறதா காலில் போடுறதா, ரொம்ப பேருக்கு சந்தேகம். புஷ்பத்தை எங்க போடுறது, அது இருக்கிறதே விக்கிரம் அரைஞ்சு அது எங்க போட்டா என்ன விவகாரம் போடுங்க. ஸ்ரீசக்கரத்துல பிந்துவில் போடணும்னா முதல் புஷ்பத்தை போட்டான், ரெண்டாவது புஷ்பம் என்ன பண்றது, அந்த நாட்டை விட்டு இதை போட்டான். என்னதான் பண்றது, சந்தேகம் வரும் லோகத்துல மகிழ்ச்சியா இருக்கு. இந்த சந்தேகங்கள் அவாவாளுக்கு வரும், அதை கேட்கறதுக்கே வெட்டம். எங்க போடுறது, பகவானுக்கு புஷ்பம் போடும் பொழுது எப்பொழுதும் பகவானுடைய சிரஸ்வரம், எல்லாமே பகவானுக்கு சிரஸ்வரம். அந்த சிரத்துல எந்த இடத்துல பாதுகாம் பூஜையாமின்னு வருதோ அந்த இடத்துல தான் பாதத்துல. இது எல்லா இடத்துலயும் சிரத்துல தான் போடணும். அந்த சிரத்துல பூஜை பண்றதுன்னா பூஜை பண்ணும் பொழுது புட்பத்தினால பூஜை பண்றா எப்படி அம்பாளுக்கு பூஜை பண்ற, அம்பாளுக்கு பூஜை பண்றதுன்னா ஏன் அப்படின்னு கேட்டா சகுண ரூபத்தை தாண்டி நிர்குண ரூபத்துக்கு அழிச்சிருந்து போறோம். லோகத்துல இருக்கக்கூடியதான போகச்ச மோட்சச்ச கரத்தை ஏவா, போகமும் மோட்சமும் ரெண்டும் கொடுக்கறனா அதுக்கு மேல அம்பாளுடைய பூஜையானது உங்களுக்கு பூஜையோட நிறுத்தல, அதுக்கு மேல தத்துவத்துக்கு அழிச்சுன்னு போறோம். இந்த பூஜைக்கு மேல இருக்கக்கூடியதான ஒரு தத்துவத்தை உங்களுக்கு காட்டி கொடுக்கறாளா ஆயார் இது ஒரு சக்தி. அதுக்கப்புறம் இது என்ன சிவத்யா, அது என்ன சம்போர்வா, சம்பூன சம்பவீதி சம்பு, எதை நினைத்தால் நமது உண்டாகமோ அது, அது யாரு விஷ்ணுர்வா, விஷ்ணு பகவான் விஷ்ணு. மகாவிஷ்ணு என்ன பண்ற, எல்லா விதமான போகங்களையும் கொடுக்க, இந்த வாழ்க்கையில உங்களுக்கு என்னென்ன வேணும் நினைக்கிறாரோ அத்தனையும் கொடுப்பார். அதோட சேர்ந்து மோட்சத்துக்கு வேண்டியதான காரணத்தையும் கொடுக்க. மோட்சத்துக்கு வேண்டியது என்ன, பகவத் ஞானம், குரு பக்தி, அந்த ரெண்டையும் கொடுக்க. கிருஷ்ணன் பிறந்து சாந்தீபனுக்கு கை கட்டிட்டு நின்னார்ன்னு உலகத்துக்கெல்லாம் பகவத்கீதையை சொன்னவர். தன்னுடைய சிஷ்யனால பீஷ்மரால விட்டு ராஜஸ்தானத்தை சொல்லி வச்சவர். நான் மட்டும் உபதேசம் பண்ணினா போறாது, நம்ம சிஷ்யாலும் உபதேசம் பண்ணணும். அப்படியே நான் சென்று பீஷ்மாச்சாரியர் வாயில சொல்ல சொன்னேன். பராயணம் தெரியாத பீஷ்மாச்சாரியருக்கு இல்ல தர்மபுத்திரங்கள்லாம் தெரியாத, ஏதாவது தியானங்கள்லாம் பண்ணார், சாஸ்திரங்கள்லாம் தியானம் பண்ணினார். அவர் போய் மகாவிஷ்ணு பீஷ்மாச்சாரியர் போய் கேட்கிறார், கிமே கம் தெய்வம் லோகே, அந்த ஒரே ஒரு தெய்வம் இருக்கே அது என்னது சுவாமி? அது தெரியாத. அவர் மனுத்தமம் அவர் பதில் சொல்றார். சஹா கஹாந்த கஹான யாருன்னு அர்த்தம். கிம்னு இவர் கேட்கிறார், ஒரு தெய்வம் எது அப்படின்னு கேட்கிறார், யாரோ அவர்னு பதில். இது எப்படி சார்? ஒரு டாக்டர்கிட்ட போன, அவர்கிட்ட போய் இப்படி இந்த வியாதி தாங்கலையே எனக்கு இவ்வளவு வழியா இருக்கு, என்ன மருந்துன்னு கேட்டார். சாமின்னு என்னால தாங்க முடியல, இதுக்கு மருந்து கொடுங்கன்னு டாக்டர்கிட்ட கேட்கணும், அப்படிதான் கேட்கணும். அவர்கிட்ட போனார், இந்த வியாதிக்கு என்ன மருந்துன்னு கேட்டார். அவர் பார்த்தார், அப்படியா, எதை உட்கொண்டால் இந்த வியாதி போகுமோ அதுதான் இந்த வியாதிக்கு மருந்து. என்ன புரிஞ்சது? அவர் போய் சொன்னாரோ, டாக்டர் ஒண்ணும் போய் சொல்லல, எதை உட்கொண்டால் இந்த வியாதி நகரமோ போய்விடுமோ அதுதான் இந்த வியாதிக்கு மருந்து. என்ன பிரயோஜனம் உங்களுக்கு? பேசலாம், இனிமையா பேசலாம், உண்மைய பேசலாம், பிரயோஜனம் இல்லை. அந்த பிரயோஜனம் இருக்கா போல பேசணும். பேசினால் மனசுல இருக்கிற துன்பம் போகணும், பேசினால் மனுஷனுக்கு பிரயோஜனம் வரணும். அப்படி கஹான்னு கேக்குறேன்னா சிம்னு பதிலுக்கு கேக்குறேன், நீங்க கஹான்னு பதில் சொல்ல. மகாவிஷ்ணு பார்த்தாராம், இல்லப்பா அது கஹா இல்ல, ஏ கஹா, ஒரே ஒருவர். அதனாலதான் காய நமஹான்னு சொல்லப்படாது, தஸ்மை நமஹான்னு சொல்லு. விஷ்ணு சாஸ்திரம் நாம அப்படி சொல்றோம் இல்லையா, அந்த இடத்துல சபாய நமஹா தஸ்மை நமஹா அப்படின்னு தான் சொல்றோமே தவிர காய நமஹான்னு சொல்லல, ஏகஸ்மை நமஹா. ஏகஸ்மைன்னு சொல்றேன் எதற்காக? சாஸ்திரம் எவ்வளவு சொல்றது பாருங்க, இருக்கிறது ஒரே தெய்வம். யார் அந்த மகாவிஷ்ணு? சர்வ வியாபகமா எங்கும் இருக்கிறவர், ஸ்திதி காலத்துல நம்மளை காப்பாத்தி கொண்டிருக்கிறவர் அந்த மகாவிஷ்ணு. அவரை தியானம் பண்ணுங்க, அவர் நாமாவை சொல்லுங்க. அந்த குருவாயூர் பண்ணிய நாமாவை சொல்லுங்க, காரிகாச புஷ்பங்கள்னால கோர்த்து அவருக்கு பாதங்கள்ல போடுங்க, அவருக்கு அப்படி மாலைய போடுங்க. என்ன சம்பந்தம், என்ன ஆளுங்க, வனமாலாம் கலத்தி எப்பொழுதும் இந்த காட்டுல இருக்கக்கூடியதான புஷ்பங்களை மாலைய போட்டு தொழுச்சுட்டு போட்டு இருக்கார் அவர். அப்படிப்பட்டதான அந்த மகாவிஷ்ணு, அவருக்கு தியானம் பண்ணுங்க. விஷ்ணு சிவாயா, இந்த உலகத்துல போகங்களை அனுபவிக்கணும், வேதாந்த தளர்ந்து நாம் மோட்சத்தை அனுபவிக்கணும். அம்ப அளவு இது பண்ற அவருக்கு அபிஷேகம் பண்ணி அவர் தலையில எல்லாரும் வைக்கலாம். ஒரு காரணம் ஸ்ரீ வச்சு எடுத்து பண்ணலாமா? பண்ணப்படாது. இந்த கதை ரொம்ப அனாவசியமா தெரிஞ்சுக்காது, எல்லாரும் பண்ணலாம். பகவானுக்கு அவர் தலையில உற்பத்தி அளிச்சிருந்து சிவனுக்கு எங்களை காப்பாத்துறோம், அவ்வளவுதான். என்ன காசு கொடுங்க, எங்க ஆட்டுக்காரருக்கு உத்தியோகத்துல ப்ரமோஷன் வரணும், இங்க பையனுக்கு ஏதாவது இது வரணும், ஆட்டு பண்ணுக்கு பையன் பறக்கணும், பறக்காமல போறது நிச்சயமா பறக்கணும், நல்லதான் பறக்கலாம். ஆனா விவகாரம் என்ன, இதை நீங்க அங்க லிஸ்ட்ல கேட்க வேண்டாம், கேட்காமலேயே உங்களுக்கு கொடுக்கறதா இருந்தா கேட்டு வாங்குறது முக்கியம் தானா? நிச்சயமா கொடுப்பார், எல்லாத்தையும் கொடுப்பார். விவகாரம் என்ன, அது சிவராத்திரி அன்னைக்கு அவருக்கு காலம்பிலிருந்து விசேஷமாக பூஜை பண்றது. ஆயிரம் புஷ்பங்கள்லாம் நம்ம பண்ண சொல்லல, பவாய தேவாய நம, சர்வாய தேவாய நம, ஈசானாய தேவாய நம, பசுபதய தேவாய நம, ருத்ராய தேவாய நம, உக்ராய தேவாய நம, தீமாய தேவாய நம, மகதஹ தேவாய நம, தே தேவாய நம போடுமே. அவ்வளவு விசேஷமான ஒரு சந்தோஷமான ஒரு பதார்த்தம் ஆசுதோஷின்னு பேர் அவருக்கு. டக்குன்னு சந்தோஷமா கொண்டு வரலாம். அதே போல மகாவிஷ்ணுவுக்கு துளசி தலங்கள்னால பூஜை பண்ணுவா, ரொம்ப சந்தோஷப்படுவார். அவருக்கு விசேஷமா பகவத்கீதையம் கீதா நாம சகஸ்திரம், பகவத்கீதையில ஒரு ஸ்லோகம் தினந்தோறும் படிக்கலாமே, எழுநூறு ஸ்லோகம் ரெண்டு வருஷம் ஒரு தரம் கம்ப்ளீட் ஆகுது. கவலையே பண்ண வேண்டாம், ஒவ்வொரு ஸ்லோகமா வாசிங்க, அந்த ஸ்லோகத்துக்கு என்ன அர்த்தம்னு புரிஞ்சுட்டு வாசிங்க முடிஞ்சா. இது என்ன ஸ்லோகமானது வாசிங்க. வரத முதலையோட பகவான் மகாவிஷ்ணு கணபதி எல்லாம் தரேன் ஒன்னும் கவலைப்படாதீங்க. அவரை ஆனந்த பிரகட்டிக்க வரத்யாபிக்க கதா இன்னும் சில படம் வைனா மாடி பூஜை பண்ண முடியல. பூஜை பண்ணணும்னா அதுக்காக உட்காரணும், மடியா உட்காரணும், பத்திரமா இருக்கணும், விழுப்பெல்லாம் மேலே விடாம இருக்கணும், புஷ்பங்கள் பக்கத்துல வச்சுட்டு இருக்கணும், பூஜை பண்ண முறையாவது தெரிஞ்சு வச்சிருக்கணும். நீங்க பாட்டுக்கு ஏதோ என்னவோ பண்ணக்கூடாது. இப்படி ஒரு வழியாக நம்ம பண்றதுன்னு தெரியலன்னா உட்கார முடியலன்னா என்ன பண்றதுன்னு கவலையப்படாதீங்க. பகவான் ஒருத்தர்தான் உங்களுக்கு உங்களால போதிச்சுக்க மாட்டார். எப்பொழுதுமே கோபம் வராத வியக்திங்க தான் பகவான். அந்த கோபம் யாருன்னா கோபக்காரரே உனக்கு நமஸ்காரம் தான். யாருன்னா இந்த கோபம் என்னால இல்ல எங்க சத்ருக்கள் மேல விழுந்தார். அம்புக்கள் எல்லாம் இருக்கேன்னு சத்ருக்கள் மேல விட்டுப்பா என்ன எப்படின்னா சாந்தமூர்த்தியா எங்களை காப்பாத்து அப்படிங்கிற இல்லையா. அதே மாதிரி மகாவிஷ்ணு எப்பொழுதும் புன்சிரிப்போடையா இருக்க கணபதியை கண்டாலே உமக்கு சிரிப்பு. அந்த தொப்பையும் அவருடைய இந்த துதிக்கை ஆட்டுறதும் அதை சாதிக்க பார்த்தாலே மனுஷன். நம்பர் ஆஃப் டிவோட்டிஸ் யாருக்கு ஓட்டு ஜாஸ்தியா விழுந்தா கணபதிக்கு தான். தெரு தெருக்கும் கணபதி. அது என்னமோ தெரியல, ஸ்திரீகளுக்கு எல்லாருமே கணபதி கண்டா இஷ்டம். ஒரு காலத்தையும் இஷ்டம் தான், ஆனா பெண்களுக்கு எல்லாருக்குமே கணபதி கண்டா இஷ்டம். ஏன்னா அந்த தொப்பை பிடிக்குமோ எனக்கு என்னமோ புரியலையா. அதுவரை ஒரு வெண்ட வேலை கட்டிட்டு இருக்க போய் கணபதியை கேட்டேன், ஏண்டாக்கு வெண்ட கட்டிட்டு இருக்கேன், யானை இது ஒரு பாம்பு வரி வெண்டா கட்டிட்டு இருக்கலன்னா எல்லாரும் நிறைய இந்த இட்லியாகவும் அதுவாகவும் இதுவாகவும் நிறைய பண்றா. அது நாக்குக்கும் ரொம்ப சுவையா இருக்கு, உள்ள கழிந்த வயிறு வெடிச்சிருக்கும் போது கட்டா அதெல்லாம் இழுத்து கட்டின்னு கேட்கிறாரு. நான் சொல்லல, லிங்க புராணத்துல இந்த கணபதியை ஏன் கட்டிட்டு இருக்கார், அவருக்கு எந்தெந்த இடத்துல பாம்பு இருக்கு, அந்த பாம்பு ஏன் கட்டிட்டு இருக்காருன்னு சொல்லியிருக்காரு. எங்க போயிடும் பாம்பா போட்டு இருக்காரா என்ன. நிறைய சுவையான பதார்த்த காத்து வயிறு வெடிக்குமோன்னு பயமா அதனால கட்டிட்டு இருக்காரா இருக்கட்டும் கணபதி. அப்படி நாமாடி நாமாடி நாமாவளி அழி ஆவழி இதுக்கெல்லாம் வரிசைன்னு அர்த்தம். தீபாவளி தீபத்தின் வரிசை, அதே போல நாமாவளி நாமங்களின் வரிசை. பழமை நாமாடி அந்த பகவானுடைய நாமாக்களை படிச்சுட்டே இருந்த போறோம். பகவான் நாமாவை கேட்டுட்டே இருந்த பழமை நாமாடி நயன ரசிதானந்த பதிலா. அது எப்படி படிக்கணும், என்னமோ ஏதோ கடனேன்னு நாம படிக்கணும்னு படிக்கக்கூடாது. பகவானுடைய நாமாக்களை சொல்லும் பொழுது அந்த நாமாவுடைய அர்த்தத்தை அர்த்தானுக்கான பூர்வகமா அனுபவிச்சு படிக்கணும். அந்த நாமாவுடைய படிக்கிற காலத்திலேயே அந்த நாமாக்களுடைய அர்த்தம் கண்ணுக்கு முன்னால நிக்கணும். ஆகையால் நாமாக்களுடைய அர்த்தத்தை கேட்கணும். எதுக்காக லோகாதாரணமும் விஷுதாரணமும் இதெல்லாம் கேட்கிறோம். அந்த நாம சொல்லும் பொழுதே நம்ம அதை உச்சரிக்கும் பொழுதே அதனுடைய அர்த்தம் மனசுல வந்து நிக்கணும். கடன்மை நாமாடி நயன ரசித்த ஆனந்த தலீலா. கண்களால ஜலம் தலிக்கு கொண்டு அந்த ஆனந்த பூர்வீகமான நிலையில நாமாவுடைய தெரிஞ்சிருக்காராம். கடன்வை நாமாடி நயன ரசித்த ஆனந்த தலீலா முனின்ன வியாமோகம் பஜதி குரு தீட்சாட்சதமா. முனிகி அவர் நவ்யாமோகம் பஜதி எப்பொழுதுமே வியாமோகத்தை அடையறதில்லை, கவலைக்கே இடமாகத்தை அடையறதில்லை. ஏன் அறிந்து கொண்டார். நடக்கிற காரியத்தோட எனக்கு சம்பந்தம் இல்ல, ஏதோ பிராரத ஜென்மாவனால வந்துட்டு இருக்கு. ஞானிக்கும் பிராரத ஜென்மாவா உண்டு, சரியில் இருக்கிற பரியத்தம் உண்டு, ஆனா அதை கேர் பண்ணல. உங்களுக்கு இலையில போடுற வரைக்கும் தான் போடுற வாழ்க்கைய விவகாரம், ஒண்ணு போடணுமோ போடாதோ. சில பேருக்கு வரிசையா வடை போட்டுட்டே வருவான், முன்னிலையில ஆயிடும் போய் கொண்டு வருவான். இந்த இலையை போட்டேன்னு நம்பி நான் அங்கிருந்து போடுவான். சார் வரதே இல்லை சார், அவர் வேணும் நம்பிட்ட இன்னைக்கு வட சாப்பிடுற பிராப்தி எனக்கு இல்லேன்னா மகாவிஷ்ணு என்ன கையில வட மாதிரி இருக்கான். அப்படி இல்ல, ஆனா எதுவும் உங்க கையால உங்களுக்காக நடக்கல. அது எதுவும் ஒரு நடக்கிறது, அதுக்கு நான் கவலைப்படுத்த இல்லப்படுகிறது.
இன்னைக்கு நல்லது பண்ணணும், பகவான தியானம் பண்ணணும், குரு பக்தியோட இருப்பேன், எல்லாத்தையும் அடைவேன்.
அந்த எண்ணத்துல குரு கதமா அப்படி ஜீவன் முக்தருடைய சரித்திரத்துல எப்படி இருக்க அப்படின்னு சொல்லு. இப்ப முதல்ல தியானம் சொன்னேன், தியானத்துக்கு அடுத்ததாக தியானம் முடியலன்னா பூஜை சொன்னேன். அந்த பூஜைக்கு முன்னால என்ன வேணும், மடிக ஸ்நானம் பண்ணுமோ, ஸ்நானத்தை எப்படி பண்றது, அது அடுத்த ஸ்லோகத்தை சொல்றோம். இத வந்து அடுத்த நாயகம்.